வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது மக்காச்சோளத்தில் நோய் மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தில் பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் சேதுராமன் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்காச்சோளத்தில் நோய் மேலாண்மை பற்றிய ஒரு சில கருத்துக்களை இங்கு நான் உங்களிடம் பரிமாற இருக்கின்றேன். மக்காச்சோளம் என்பது இப்போ ஒரு முக்கியமான பயிராக இருக்கிறது. பெரும்பாலும் திண்டுக்கல், பெரம்பலூர், விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்களில் மக்காச்சோளம் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றது. இந்த மக்காச்சோள பயிரை வந்து மற்ற பயிர்களை எப்படி பூச்சி நோய் தாக்குகின்றதோ அதே போல மக்காச்சோள பயிரையும் பலவிதமான நோய்கள் தாக்குகின்றன, பூச்சிகள் தாக்குகின்றன. அப்படிப்பட்ட அந்த மக்காச்சோள பயிரை தாக்குகின்ற நோய்களை பற்றி இங்கு சில கருத்துக்களை உங்களிடம் நான் முன்வைக்கின்றேன். அவற்றை எவ்வாறு நாம் மேலாண்மை செய்யலாம் என்கின்ற அந்த கருத்துக்களையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயிரையுமே வந்து பலவிதமான காரணிகள் தாக்குகின்றன. உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா பூஞ்சான தாக்குதல், பாக்டீரியா தாக்குதல், நச்சுயிரிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள், இந்த மாதிரி பலவிதமான காரணிகள், நோய் காரணிகள் இருக்கின்றன. அதே போல் மக்காச்சோளத்திலும் பூஞ்சான நோய்களும் இருக்கின்றன, பாக்டீரியாக்களால் தாக்கப்படுகின்ற நோய்கள் இருக்கின்றன, நச்சுயிரிகளால் தாக்கப்படுகின்ற நோய்களும் இருக்கின்றன. அவற்றில் முதன்மையாக நாம் இப்போ பார்க்குறது என்னென்னா, மக்காச்சோளத்தில் என்னென்ன பூஞ்சானங்கள் எந்த விதமான நோய்களை உண்டாக்குகின்றன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். மக்காச்சோளத்தில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு நோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிச்சாம்பல் நோய். அடிச்சாம்பல் நோய்ங்கிறது நீங்கள் அதை பேரை கேட்கின்ற பொழுது அது என்ன நோய்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம பெரும்பாலும் சாம்பல் நோயை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பயிர் வகை பயிர்களில் மழை காலங்களில், அக்டோபர் நவம்பர் மழை காலங்களில் பயிர் வகை பயிர்களில் பார்த்திங்கன்னா இலைப்பரப்பு முழுவதும் அந்த செடி முழுவதும் வெண்மையான ஒரு பூஞ்சானம் படர்ந்து இருக்கும். அதை போலவே இந்த மக்காச்சோள பயிரிலும் இலையினுடைய அடிப்புறத்தில் அந்த வெண்மையான பூஞ்சானம் பரவி இருக்கும். இந்த பூஞ்சானமானது பெரனோஸ்கிளிரோஸ்போரா சொர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானம் ஆகும். இந்த பூஞ்சானம் என்ன பண்ணுன்னா இலையினுடைய அடிப்புறத்தில் சாம்பல் நிறமான ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணி அதுக்கு நேர் மேல்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெண்மையான கோடுகளை போன்ற, இல்லை மஞ்சளான கோடுகளை போன்றும் தெரியும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சானம் உற்பத்தி செய்திருக்கின்ற அந்த பூஞ்சான வித்துக்கள். அந்த பூஞ்சான வித்துக்களுக்கு பேர் ஊஸ்போர்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூஞ்சானம் எப்படி பரவுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சான வித்துக்கள் காற்றின் மூலமாகவும், இல்லை இந்த பூஞ்சான வித்துக்கள் மண்ணில் விழுந்து மண்ணில் மூலமாகவும் நம்ம இந்த நோய் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். சரி, இது எப்படியான ஒரு சீதோஷண நிலையில் அது வரும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிதமான வெப்பநிலை, அதாவது ஒரு 21 டிகிரிலிருந்து 23 டிகிரி மிதமான வெப்பநிலை இருக்கிற காலகட்டத்திலும், அதே மாதிரி காற்றினுடைய ஈரப்பதம் 90% அதிகமாக, ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்ற பொழுது இந்த நோயினுடைய தாக்குதல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட அறிகுறிகள் நான் எப்படி இன்னும் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன செடியில் தாக்குதலை உண்டாக்குச்சுன்னா, செடி சின்னதாக இருக்கிற பொழுது தாக்குதலை உண்டாக்குச்சுன்னா செடியினுடைய வளர்ச்சி ரொம்ப குன்றி காணப்படும். கணுக்களுடைய வளர்ச்சி ரொம்ப, செடியே மொத்தமாக குட்டையாக இருக்கும், பார்க்குறதுக்கு குட்டையாக இருக்கும். இலையெல்லாம் நீண்டு நீண்டு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நோய் தாக்கிய செடியை எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும். நல்ல செடிக்கும் நோய் தாக்கிய செடிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நோய் தாக்கப்பட்ட செடி வளர்ச்சி குன்றி காணப்படும். அது மாதிரி இலையில் அந்த பச்சையங்கள்லாம் நீங்கி அந்த வெள்ளை கோடுகள் தெரியும்னு சொன்ன இல்லைங்களா, அந்த வெள்ளை கோடுகள்லாம் காணப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்மையான சாம்பல் பூஞ்சானமானது அடிப்புறத்தில் இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இந்த அடிப்புறத்தில் இருக்க அந்த பூஞ்சானத்துக்கு நேர் மேலே பார்த்திங்கன்னா இந்த வெண்மையான கோடுகள் இருக்கும். இது வந்து சின்ன செடியில், சின்ன செடியை வந்து நோய் தாக்கிருச்சுன்னா அதில் வந்து பூக்கள் வராது, ஆண் பூக்களோ பெண் பூக்களோ வராது. உங்களுக்கு மக்காச்சோளத்தில் தெரியும் ரெண்டு விதமான பூக்கள் பூக்கின்றன, ஒன்று ஆண் பூக்கள், இன்னொன்று வந்து பெண் பூக்கள். ஆண் பூக்கள் மக்காச்சோள செடிகளுடைய மேலே உச்சியில் இருக்கும், பெண் பூக்களானது மக்காச்சோளத்தில் அந்த கதிரை உண்டு பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கும். இந்த சின்ன செடியை இந்த அடிச்சாம்பலம் தாக்குச்சுன்னா கண்டிப்பாக அந்த செடியில் பூக்கள் வராது. அப்படியே ஒரு வேளை பூக்கள் வந்திருந்தாலும் மேலே ஆண் பூக்கள் வந்து பெரும்பாலும் மலட்டுத்தன்மையாக தான் இருக்கும், அது உருமாறி காணப்படும். நார்மலாக இருக்கிற மக்காச்சோளம் அந்த ஆண் பூக்கள் மாதிரி அது இருக்காது. அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம என்ன சொல்கிறோன்னா கிரேசி டாப் அப்படிங்கிற ஒரு அந்த நிலையை நம்ம கிரேசி டாப்னு சொல்லுவோம். அந்த உருமாறி இருக்கிற ஆண் பூக்களை வந்து கிரேசி டாப் அப்படிங்கிற ஒரு பேரில் நாம் அழைக்கின்றோம். சரி, இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூஞ்சான வித்துக்கள் மண்ணில் இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கணுன்னா பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி கோடை உழவு, கோடை காலத்தில் மழை பெய்கிற பொழுது கோடை உழவு செய்யணும். இந்த கோடை உழவுடைய முக்கியத்துவம் பெரும்பாலான விவசாயிகளுக்கு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கோடை உழவு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சான வித்துக்களோ இல்லை பூச்சிகளுடைய அந்த கூட்டுப்புழு பருவமோ மண்ணிலேயே உள்ளேயே இருக்கிற பொழுது கோடை உழவு செய்கிற அந்த காலகட்டத்தில் இந்த பூஞ்சான வித்துக்களும் இந்த பூச்சிகளுடைய இந்த கூட்டுப்புழு பருவங்களும் மேலே வந்து சூரிய வெப்பத்தினுடைய அந்த வெப்பத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவை அழிக்கப்படுகின்றன. அதுக்காக தான் அந்த கோடை உழவு செய்கிறோம். ரைட்டு, கோடை உழவு செஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை அந்த செடியில் சின்ன செடியில் அது வந்துருச்சுன்னா, நம்ம சின்ன செடியிலே அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அந்த செடியை பிடுங்கி அழிச்சிடணும். சின்ன சிறிய செடியில் அந்த நோயை நம்ம பார்த்துட்டோம்னா, அடிச்சாமல் நோயை பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக அந்த செடிகளை பிடுங்கி அழித்து விட வேண்டும். ஏன்னா இது அந்த சின்ன செடியிலேருந்து அப்படியே அது காற்றின் மூலமாக பரவ ஆரம்பிச்சிடும். அது பெரிய செடியை காப்பாற்றணும்னா அந்த சின்ன செடியில் நம்ம பார்த்த உடனே அந்த நோய் உண்டான செடியை வந்து நாம் அழிச்சிடணும். அப்புறம் விதைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு கிலோ மக்காச்சோள விதைக்கு மெட்டாலக்சல் என்ற அந்த பூஞ்சான குள்ளியை 6 கிராம் என்ற விதத்தில் விதை நேர்த்தி செய்து நாம் விதைக்க வேண்டும். இந்த மெட்டாலக்சில் பூஞ்சான கொல்லி தான் ஊஸ்போருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சான வித்துக்களை வந்து வளர்ச்சியை தடுக்குது, அந்த பூஞ்சான வித்துக்களை அழிக்கிறது. அதுக்காக வந்து இந்த விதை நேர்த்தி வந்து நாம் செய்யணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை நாம் பயிரிடணும். இதே பார்த்திங்கன்னா, பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி ட்ரைகோடர்மா விரிடே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சான உயிர் எதிரின்னு ஒரு உயிர் எதிரி இருக்குது. அந்த உயிர் எதிரியை 2.5 கிலோ என்ற அளவில் வாங்கி ஒரு ஹெக்டேருக்கு 50 கிலோ மக்கிய தொழு உரத்தோடு கலந்து நம்ம அடி உரமாக போடுற பொழுதும் அந்த விதைக்கிறதுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம். விதைத்த பின்பு 20 நாள் கழித்தும் நாம் இதை போடுறதுனால என்ன பண்ணணும்னா, இந்த பூஞ்சான உயிர் எதிரியான இந்த ட்ரைகோடர்மா விரிடே இந்த பூஞ்சா நோயை உண்டாக்கக்கூடிய பூஞ்சான வித்துக்களை வந்து அழிக்கிறது. அப்புறம் சரி, வயலில் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சொன்ன அந்த மெட்டாலக்சில் என்ற மருந்தை 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் தெளிப்பதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். இல்லைன்னா மேங்கோசப் அப்படிங்கிற ஒரு மருந்தை 1 கிலோ என்ற அளவில் தெளிக்கிறது மூலமாக நாம் கட்டுப்படுத்த முடியும். இதுவரைக்கும் நாம் அடிச்சாமல் நோயை பற்றி பார்த்தோம். அடுத்து ரொம்ப முக்கியமான நோயின்னு பார்த்திங்கன்னா, இலை வளைய மற்றும் இலை உரைக்கருகள் நோய். இதுவும் ஒரு பூஞ்சானத்தினால் உண்டாக்கக்கூடிய ஒரு நோய். இது ரைசக்டோனியா சோலானை என்ற ஒரு பூஞ்சானம் உண்டாக்குகிறது. இந்த ரைசக்டோனியா சோலானை பூஞ்சானம் எப்போ பார்த்திங்கன்னா, மண்ணில் தான் இருக்கும். அது மண்ணில் தான் அதோட அந்த பூஞ்சான வித்துக்கள்லாம் இருக்கும். அது செடி நம்ம எப்போ மக்காச்சோளம் பயிரிடுறோமோ அப்போ வந்து இந்த பூஞ்சான வித்துக்கள் இந்த சரியான பருவத்தில் அந்த மக்காச்சோளம் தாக்கக்கூடிய பருவத்தில் வர்ற பொழுது இந்த ரைசக்டோனியா சோலானை என்ற பூஞ்சானம் அந்த செடியை தாக்குது. சரி, இது எப்படி அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, இது இளம் பயிரை தாக்கக்கூடியது. இல்லை சின்ன செடியவே தாக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, இலையில் வந்து இல்லை இலை உரையில் வந்து பார்த்திங்கன்னா, சிறிய மஞ்சள் நிறமான வட்ட வடிவ இல்லைனா முட்டை வடிவ புள்ளிகள் இருக்கும். புள்ளிகள் வந்து இருக்கிறக்க பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று சேர்ந்து பெரிய புள்ளிகளாக மாறி நம்ம வைக்கப்புள் நிறத்துலையும் இருக்கும், பழுப்பு நிறமான விளிம்போடையும் இருக்கும், நீள்வட்ட புள்ளிகளாக அப்படியே விரிவடைஞ்சிரும். அது அப்படியே அந்த இடம் பார்த்திங்கன்னா பிளைட்னு சொல்லக்கூடிய கருகளாக மாறிடும். சரி, இந்த நோய் தாக்கப்பட்ட செடியில் பார்த்திங்கன்னா, இலை உரையில் மட்டும் அந்த அறிகுறி தெரியாது, கதிர் உரை இருக்குது பார்த்திங்களா, மக்காச்சோள கதிர் உரை, அந்த கதிர் உரையிலையும் இதே மாதிரியான அறிகுறிகள் தென்படும். அது மட்டுமில்லை, அந்த கதிர் உரையில் இருக்கிற அந்த புள்ளி அந்த நோய் தாக்கிய இடங்களில் பார்த்திங்கன்னா பூஞ்சான வளர்ச்சியவே நாம் பார்க்க முடியும். அதில் சின்ன சின்னதாக கடுகு போன்ற அந்த உருண்டையான சில அந்த பூஞ்சான வித்துக்கள், நம்ம வந்து ஸ்க்ளிரோஷியம்னு நாங்கள் எங்களுடைய இதில் சொல்லுவோம், அந்த ஸ்க்ளிரோஷியா வித்துக்கள் வந்து அந்த நோய் தாக்கிய ஏரியாவில் பூஞ்சானத்தோடு சேர்ந்து இருக்கும். அதை நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியும். சின்ன சின்ன கடுகு மாதிரி இருக்கும். இந்த பூஞ்சான வித்துக்கள் தான் மண்ணில் விழுந்து இந்த மக்காச்சோள செடியினுடைய இலைகள் மண்ணில் விழுகின்ற பொழுது அது மண்ணிலேயே இருந்து மறுபடியும் நம்ம எப்போ மக்காச்சோளம் பயிரிடுறோமோ அப்போ தேவையான சூழ்நிலை அதுக்கு சாதகமாக வர்ற பொழுது இந்த பூஞ்சானம் நம்ம பயிரை தாக்கி நம்ம பயிரை அழிக்குது. சரி, இந்த நோயை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா, அந்த நோய் தாக்கிய அந்த இலை உரைகள் இலைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி அழிச்சிடணும். அதே மாதிரி அந்த நோய் தாக்கிய அந்த கதிரில் இருக்கிற அந்த செடியையும் நாம் அழிச்சிடணும். அப்படி அழிக்கலைனா இந்த பூஞ்சான வித்துக்கள் அதிகமாக பரவி மற்ற செடியையும் தாக்கிரும். அடுத்து பார்த்திங்கன்னா, மக்காச்சோளத்தில் 2 விதமான இலைக்கருகள் நோய் இருக்கின்றன. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து மெய்டிஸ் இலைக்கருகள் நோய், இன்னொன்று வந்து டர்சிக்கம் இலைக்கருகள் நோய். இது மெய்டிஸ் இலைக்கருகள் நோய்க்கும் டர்சிக்கம் இலைக்கருகள் நோய்க்கும் ரொம்ப வெரி சிம்பிள், ரொம்ப சாதாரணமாக அதை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, மெய்டிஸ் இலைக்கருகள் நோய் என்பது இலையுடைய பரப்பில் அதிகமான புள்ளிகளாக காணப்படும். ஆனால் டர்சிக்கம் அந்த இலைக்கருகள் நோயில் பார்த்திங்கன்னா 1-2 புள்ளிகள் அதிக ஏரியாவில் இருக்கும். ஒரே புள்ளி பெரிய புள்ளியாக இருக்கும், இல்லைன்னா 2 புள்ளி பெரிய தாக்கிய ஏரியாவாக இருக்கும். மெய்டிஸில் பார்த்திங்கன்னா அதிகமான புள்ளிகள் இருக்கும். இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது பார்த்திங்கன்னா இந்த இலையில் இருக்கிற அந்த பச்சையத்தெல்லாம் அழிச்சிரும். அப்புறம் இலையை வந்து நம்ம இந்த சூரிய ஒளியில் ஏற்படக்கூடிய அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் அதுக்கு தேவையான அந்த உணவு உற்பத்தி செய்ய முடியாமல் கதிரில் போய் அது சேராது. அதனால் மணி பிடிக்கிறது ரொம்ப கம்மியாயிரும். அந்த இலை கருகள்லாம் இருக்கிறதுனால இந்த பச்சையம் அந்த பச்சையம்லாம் அழிஞ்சிரும், ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பயிரில் வந்து மணிகள் வந்து பிடிப்பது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் வரும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெப்பநிலை வந்து 20-32 degrees இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த நோய் அதிகமாக வரும். இது ரெண்டுமே மெய்டிஸ் இலைக்கறிகள் நோய், டர்சிக்கை இலைக்கறிகள் நோய் அப்படிங்கிறது ரெண்டுமே இந்த பூஞ்சான நோய்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட செடிகளை வந்து நம்ம அந்த செடியை பார்த்தோன்னே நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதை பிடுங்கி அழிச்சிடணும். அது மாதிரி நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் நாம் தெரிஞ்சு அந்த நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை நாம் வளர்க்குறது மூலமாகவும் நாம் அழிக்க முடியும். அதுக்கப்புறம் பெரும்பாலும் இந்த டர்சிக்கம் மெய்டிஸ் இலைக்கறிகள் நோய் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேங்கோசெப் என்ற ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து 1 liter 2 grams என்ற அளவில் கலந்து தெளிக்கிறது மூலமாக நாம் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து மிக முக்கியமான நோயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா துரு நோய். துருனா உங்களுக்கு நமக்கு எல்லாமே தெரியும், துருனா ஒரு இரும்பு ஒரு மழை காலத்தில் வெளியே போட்டோம்னா எப்படி இரும்பில் ஒரு துரு பிடிக்குதோ, சிவப்பு கலரில் புள்ளி புள்ளியாக மாதிரி துரு பிடிக்குதோ, அதே மாதிரி இதுவும் ஒரு பூஞ்சான நோய். நம்ம மக்காச்சோள பயிரில் இலைப்பகுதி தண்டு பகுதி எல்லாத்துலேயும் சின்ன சின்ன சிவப்பு கலரில் இல்லை பழுப்பு கலரில் புள்ளிகள் தோன்றி அந்த இலையில முழுமையாக பரவிருச்சுன்னா, அதே மாதிரி பச்சையம் எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்டுட்டு ஒளிச்சேர் நடைபெறாமல் இருக்கிற மாதிரி இது பண்ணிடும். இந்த நோயினாலையும் வந்து மகசூல் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. சரி, இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்டர்னேட் ஹோஸ்ட்னு சொல்லக்கூடிய அதாவது மக்காச்சோள வயலை சுற்றி இருக்கக்கூடிய களை செடிகள், இந்த களை செடிகள் இந்த பூஞ்சானதுக்கான உணவை அந்த மக்காச்சோளம் இல்லாத டைமில் அது கொடுக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் இது அந்த தனக்கு தேவையான உணவை களை சுற்றி இருக்கிற களை செடியில் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இதை நம்ம ஆல்டர்னேட் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஆல்டர்னேட் ஹோஸ்ட் எல்லாத்தையும் மற்ற அந்த ஊன் வழங்கின்னு சொல்லக்கூடிய அந்த செடிகளை நாம் வந்து கட்டுப்படுத்துறது மூலமாக அழிக்கிறது மூலமாக இதை நாம் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மேங்கோசப் என்ற மருந்து 1 liter 2 grams என்ற விதத்தில் கலந்து தெளிக்கிறது மூலமாகவும் நாம் கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி ட்ரைகோடர்மா விரிடே நாம் வயலில் போடுறது மூலமாகவும் இந்த நோயை நாம் கட்டுப்படுத்தலாம். அப்புறம் மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வகையான தண்டு அழுகல் நோய் இருக்குது. தண்டு அழுகல்ன்றது பேர்லேயே இருக்குது, தண்டு அழுகல்னா தண்டு அழுகி போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா சார்கோல் தண்டு அழுகல் நோய், சார்கோல் தண்டு அழுகல் நோயின்றது வந்து சார்கோல்னால் நமக்கு தெரியும் நிலக்கறி கறி பவுடர், அதான் சார்கோல்னு சொல்லுவோம். அந்த கறி பவுடர் மாதிரி அந்த பூஞ்சானம் வந்து நம்ம செடியை வந்து மாற்றிடும். இது என்னென்னா, இந்த பூஞ்சானம் மண்ணிலேயே வளரக்கூடிய ஒரு பூஞ்சானம், செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்சானம் வந்து செடியினுடைய தண்டு பகுதியை தாக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தண்டு பகுதியை தாக்க அந்த தண்டு பகுதியை வந்து நம்ம பிரித்து பார்க்குற பொழுது உள்ளுக்குள்ளே கருப்பு கலரில், அதாவது கருமையான அந்த பூஞ்சான வித்துக்கள், ஸ்க்ளிரோஷியான்னு சொல்லக்கூடிய அந்த வித்துக்கள் அதிகமாக இருக்கும். சரி, இந்த தண்டல்கள் நோயை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே எந்த ஒரு அந்த மண் மூலம் பரவக்கூடிய இந்த பூஞ்சான வித்துக்களை எல்லாம் நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, மெயினாக நம்ம சொல்லக்கூடியது கோடை உழவு. கோடை உழவு செய்கிறது மூலமாக பெரும்பாலான பூஞ்சான நோய்களையோ இல்லை பெரும்பாலான நோய்களை வந்து இல்லை பெரும்பாலான பூச்சிகளை கூட நாம் இந்த கோடை உழவு மூலமாக நாம் கட்டுப்படுத்த முடியும். இது மண் மூலமாக பரவக்கூடிய நோய்ங்கிறதுனால நாம் இந்த கோடை உழவு செய்கிறது மூலமாக நாம் கட்டுப்படுத்தலாம். அப்புறம் இந்த செடியை நான் ஏற்கனவே சொன்னால், செடியை கீழே அந்த தண்டு பகுதியை பிரித்து பார்க்குற பொழுது கருமையான வித்துக்கள் இருக்குன்னு சொன்னேன், அதுதான் அதுக்கு இந்த பூஞ்சானத்தினுடைய நோய் காரணியை உண்டாக்கக்கூடிய அந்த ஸ்க்ளிரோஷன் சொல்லக்கூடிய அந்த வித்துக்கள் தண்டு புறத்தில் அதிகமாக இருக்கும். திசுக்கள் பார்த்திங்கன்னா தண்டு புறத்தில் பிரிஞ்சு பிரிப்பிரியாக இருக்கும், தனித்தனியாக பிரிப்பிரியாக இருக்கும், அது ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி இருக்காது. அது மாதிரி வேர்ப்பகுதியும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிருக்கும், பிரிப்பிரியாக இருக்கும். இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், கோடை அளவுக்கு இல்லாமல் பயிர் சுழற்சி செய்வதன் மூலமாகவும் நாம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். பயிர் சுழற்சினா நம்ம மக்காச்சோளம் தவிர வேறு பயிர் செய்வதன் மூலமாக, தொடர்ச்சியாக மக்காச்சோளமே பயிரிடாமல் மற்ற பயிர்களை பயிரிட்டு இந்த பூஞ்சான வித்துக்கள் அந்த நோயை உண்டாக்கக்கூடிய பூஞ்சான வித்துக்கள் வந்து அந்த மற்ற பயிர்களை தாக்கக்கூடாத பயிர்களாக எடுத்து நம்ம சுழற்சி முறையில் நம்ம பயிர் செய்கின்ற பொழுது இந்த நோயை நாம் இந்த பூஞ்சான வித்துக்களை நாம் அழிக்கிறது மூலமாக நாம் கட்டுப்படுத்தலாம். இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பூத்ததுக்கப்புறம் வந்து வறட்சி உண்டாகிற டைமில் வந்து இந்த நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது கரெக்டாக அந்த பூக்குற தருணத்தில் வந்து நாம் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பாய்ச்சிடணும், செடியை காய விடாமல் பண்ணிட்டோன்னா இந்த பூஞ்சானத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உயிர் எதிரி, ட்ரைகோடர்மான்னு சொல்லக்கூடிய உயிர் எதிரியை மண் மூலமாக தொழுவுரத்தோடு கலந்து மண்ணில் இடுறது மூலமாகவும் நாம் இதை கட்டுப்படுத்தலாம். அடுத்து தண்டுகள் நோய் பார்த்திங்கன்னா, ஆந்த்ரக்னோஸ் தண்டுகள் நோய்னு ஒரு நோய் இருக்குது, அப்புறம் ஃபுசேரியம் தண்டுகள் நோய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பித்தியம் தண்டலுகள் நோய். இதுவுமே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தண்டு பகுதியை தாக்கக்கூடிய நோய்கள். பித்தியம் அந்த மற்றும் ஃபிசேரியம் அந்த தண்டுகள் நோய் பார்த்திங்கன்னா அடியில் இந்த தண்டு புறத்தில் வந்து இந்த நோய் தாக்கி செடியை வந்து நல்லா வளர்ந்து வர செடியை வந்து அப்படியே சாய்ச்சி விட்டுரும். செடி பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்கும், ஆனால் அப்படியே சாஞ்சி போயிடும். ஏன்னா அடிப்பகுதி சுத்தமாக அழுகி போயிடும், அந்த தண்டு போர்ஷன் அடியில் இருக்கிற அந்த பித்துன்னு சொல்லக்கூடிய அந்த தண்டு தக்கை பகுதி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாக்கப்பட்ட அந்த தண்டு பகுதியை நாம் வந்து முகர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அழுகிய மனம் அந்த இதில் வந்துகிட்டு இருக்கும். அந்த அழுகிய மனம் வந்து நல்ல விதமாக இருக்காது. அப்படி உண்டாக்கக்கூடிய அந்த காரணிகள் தான் இந்த பித்தியமும் அந்த ஃபிசேரியம் சொல்லக்கூடிய அந்த நோய் காரணிகள். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த கோடை உழவு, ட்ரைகோடர்மா விரிடி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் எதிரி, இதையெல்லாம் போடுறதும் இல்லாமல் நாம் காப்பராக்சி குளோரைடு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. காப்பராக்சி குளோரைடு என்கிற மருந்தை ஒரு லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற விதத்தில் கலந்து மண்ணில் நம்ம வந்து ஊற்றுறது மூலமாக நாம் இந்த நோயை நாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இது வரைக்கும் வந்து நம்ம வந்து தண்டலுகள் நோய் பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பூஞ்சாணத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நச்சுயிரியால் ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம இங்கே பார்ப்போம். ஒரு 3 விதமான நச்சுயிரினா நமக்கு தெரியும், வைரஸ், வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த காரணி வந்து நோயை உண்டாக்குகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான நச்சுயிரி நோய்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தேமல் நச்சுயிரி நோய், மக்காச்சோள தேமல் நச்சுயிரி நோய். தேமல்னா தெரியும், பயிர் வகை பயிர்களை பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேமல்னு ஈஸியாக நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மக்காச்சோள பயிர்லையும் மஞ்சள் தேமல் நோய் இருக்கும். அதே மாதிரி கோட்டு நச்சுயிரி, கோட்டு நச்சுயிரினா ஒரு கோடு மாதிரி உண்டாயிருக்கும், அந்த இலையில கோடு மாதிரி உண்டாயிருக்கும், கோட்டு நச்சுயிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டை நச்சுயிரி. இந்த நச்சுயிரிகள் எல்லாமே பொதுவாக வந்து பூச்சிகள் மூலமாக பரவக்கூடியது, தத்து பூச்சிகள் மூலமாக பரவக்கூடியது. நம்ம இப்போ இந்த எல்லாமே இந்த எப்படி இந்த நச்சுயிரி நோய்கள் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி அந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறோமோ அந்த விதத்தில் இந்த நோய்களை பரவுறதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நச்சுயிரி எல்லாமே வந்து பூச்சிகளால் பரவக்கூடிய நோய்கள். பூச்சிகள் தான் இதோட இந்த நோயை வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து இந்த செடியில் சாப்பிட்டுட்டு, நோய் தாக்கிய செடியில் சாப்பிட்டுட்டு சாரை உறிஞ்சு போய் அடுத்த செடியில் சாப்பிட்ற பொழுது இந்த காரணிகளை பரப்புது, இந்த நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நச்சுயிரி நோய்களை பரப்புது. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறது மூலமாக இந்த நோய்களை நாம் கட்டுப்படுத்த முடியும், இந்த நச்சுயிரி நோய்களை நாம் கட்டுப்படுத்தலாம். சரி, இந்த பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சுகள், இந்த ஊடுருவி பாயக்கூடிய இந்த நஞ்சுகளை நாம் வந்து தெளிக்கிறது மூலமாக டைமித்தயட்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை நாம் அதுதான் வந்து பெரும்பாலும் அந்த ரெசிடியல் டாக்ஸிசிட்டி கம்மியாக இருக்க மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மருந்தை வந்து நாம் தெளிக்கிறது மூலமாக இந்த பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்திட்டோன்னா இந்த பூச்சிகளால் பரவக்கூடிய இந்த நச்சுயிரி நோய்களை நாம் கட்டுப்படுத்திடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது நச்சுயிரிக்கு இல்லாமல் பாக்டீரியா தண்டல்கள் நோய், ஒரு தண்டல்கள் நோய் இருக்குது. அது வந்து எர்பீனியா கிரைசாந்தமி என்ற பாக்டீரியாவால் உருவாகுது. இந்த நோய் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா, அதிக வெப்பநிலை மற்றும் நீர் தேங்கி இருக்கும் காலங்களில் அதிகமாக வரும். அப்போ என்ன பண்ணணுன்னா, அது அந்த சூழ்நிலையை வராமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த பாக்டீரியா தண்டல்கள் நோய் வராமல் நாம் பார்க்க முடியும். அப்புறம் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை நாம் பயிரிடுவதன் மூலமாகவும், ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடை உழவு செய்கிறது மூலமாகவும் நாம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இப்போ மக்காச்சோளத்தில் ஏற்படுகின்ற நோய்களை பற்றியும் அவற்றை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்துறதை பற்றியும் நாம் இதுவரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டோம், ஒரு சில கருத்துக்களை நாம் பரிமாறிக்கிட்டோம். உங்களுக்கு மக்காச்சோளத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், இந்த நோய்கள் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால், அதில் எப்படி வேளாண்மை பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் என்னைய தொடர்பு கொள்ளலாம். அல்லது மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையம்னு பழனி பக்கத்தில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு, உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை மக்காச்சோளத்தில் ஏற்படும் நோய்கள் மற்றும் அவற்றின் மேலாண்மை பற்றி வல்லுநர் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.